إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في أحكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديث شريف ألا من ظلم معاهدا أو انتقصه مالا أو كلفه فوق طاقته أو أخذ منه شيئا بغير طيب نفس منه وأنا حجيجه يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்க கூடிய உள்ள நாயன் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழ் முறுத்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனித சமுதாயத்துக்கும் தலைவராகவும் ரசூல்மார்கள் நபிமார்கள் அனைவர்களுக்கும் இறுதியாகவும் தலைவராகவும் வந்த எம் உயிரிலுமினி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், யாரெல்லாம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தார்களோ அப்படியான சஹாபாக்கள் மற்றும் தாபிஊங்கள் தபா தாபிஈங்கள், கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தில் பிறந்து மரணிக்கின்றார்களோ அப்படியான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய பரிசுத்த குர்ஆன் ஷரீஃபில் எந்த விடயங்களை நீங்கள் எடுத்து நடங்கள், எதை செய்தால் இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று குர்ஆன் எமக்கு சொல்லித் தந்திருக்கின்றதோ அதே அடிப்படையில் ஹதீஸ் ஷரீஃபில் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி எமக்கு ஏவிருக்கின்றார்களோ இப்படியான விடயங்களை எமது வாழ்க்கையில் இயன்றளவு எடுத்து நடக்கும்படியும், மற்றும் குர்ஆனும் ஹதீஸும் நீங்கள் எதை செய்ய வேண்டாம், எதன்பால் நெருங்க வேண்டாம், எதை செய்தால் இந்த உலகத்திலும் நீங்கள் நஷ்டமடைவீர்கள் கை செய்தப்படுவீர்கள் என்று குர்ஆன் ஹதீஸ் எமக்கு எச்சரித்திருக்கின்றதோ இப்படியான விடயங்களை எமது வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலில் அடியேனா எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லபதேசம் செய்கின்றேன். இத்தகுல்லா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் நூற்றுக்கணக்கான படைப்புகளை படைத்து அதிலும் மனித இனத்தை அல்லாஹ் சங்கை மிக்க ஒரு கண்ணியமிக்க அவனால் நேசிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக ஒரு படைப்பாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து பார்க்கலாம். அவர்கள் தொடக்கம் இந்த உம்மத்தில் இறுதியாக மரணிக்க இருக்கின்றவர் வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஏதாவது ஒரு சோதனையின் மூலமாக அல்லாஹ் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். சகோதரர்களே, அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ் யாரை அதிகமாக நேசிக்கின்றானோ, அல்லாஹ் யாரை அதிகமாக விரும்புகின்றானோ, யாருடைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்த விரும்புகின்றானோ, ஆசை வைக்கின்றானோ, அவர்களுடைய அந்தஸ்துக்களை எல்லாம் அல்லாஹ் உயர்த்தி கொண்டிருக்கின்றான் சில சில சோதனைகள் மூலமாக. நாங்கள் பார்க்கலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சில சோதனைகளை முகம் கொடுக்க நேரிட்டார்கள். அதே அடிப்படையில் எம் உயிரிலும் இனிய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி அல்லாஹ் பல கஷ்டங்களை பல தியாகங்களை அல்லாஹ் செய்ய வைத்தான். சகோதரர்களே, ஏன் தெரியுமா? எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும், பின்னால் வரக்கூடியவர்கள் அதை ஒரு பாடமாக எடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல சோதனைகளை முகம் கொடுக்க நேரிட்டது. சகோதரர்களே, நாங்கள் பார்க்கலாம் ரசூலுல்லாஹ் மக்கமா நகரில் வாழ்ந்த காலத்தில் பல இன்னல்கள் பல துயரங்கள் பொறுமை செய்தார்கள், அவசரப்படவில்லை, நிதானத்தை இழக்கவில்லை. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பின்னால் தான் அல்லாஹ்வுடைய உதவி ரசூலுல்லாஹுக்கு வர ஆரம்பிக்கின்றது. ரசூலுல்லாஹுக்கு நுபுவத் கிடைச்சி 13 வருடம் மக்காவில் கஷ்டப்படுகின்றார்கள். எங்களுக்கு தெரியும் சுமையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, யாசிர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்
பிலால் ரதி அல்லாஹு தஆலா அவர்கள், குபைப் ரதி அல்லாஹு தஆலா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பலர் கஷ்டப்பட்டார்கள், பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்தார்கள். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு வழி, பொறுமையாக இருங்கள், நீங்கள் உலகத்தில் சகித்துக் கொள்ளுங்கள், சகிப்பு தன்மையோடு இருங்கள், உங்களுக்கு மறுமையில் சுவர்க்கம் கிடைக்கும். அவசரப்பட சொல்லவில்லை, நிதானத்தை இழக்க சொல்லவில்லை, போராட சொல்லவில்லை. சகோதரர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த கட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹுக்கு 53 வருடம் இருக்கும், 53 வயது இருக்கும். மக்காவை விட்டு, சொந்த பூமியை விட்டு, பிறந்த பூமி, சொத்துக்களை விட்டு, உறவினர்களை விட்டு, அவர்களுக்கு தெரிந்த இடத்தை விட்டு, தெரியாத இடத்துக்கு, உறவினர்கள் இல்லாத இடத்துக்கு, பொருளாதாரம் இல்லாத இடத்துக்கு, ரசூலுல்லாஹ் அவருடைய 53 வருடம் வாழ்ந்த பூமியை விட்டு அந்த மதீனா நகருக்கு செல்கின்றார்கள். சகோதரர்களே, எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஒருபுறம் இந்த எதிரிகளுடைய கஷ்டம், எதிரிகளுடைய நெருக்கம், இன்னொரு புறம் பெற்றோர்கள் வாழ்ந்த பூமி, பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த பூமி, குடும்பங்கள் இருக்கின்ற பூமி, சொத்துக்கள் இருக்கின்ற பூமியை விட்டு பிரிகின்ற ஒரு துயரம். சோதரர்களே, பெரியார்களே, அந்த மதீனா நகருக்கு சென்ற பொழுதும் ரசூலுல்லாஹ் நிம்மதியாக இருக்கவில்லை. மக்காவில் ஒரு விதமான பிரச்சினை, மதீனாவுக்கு சென்றவுடன் சகோதரர்களே பிரச்சினை பன்மடங்காகின்றன, பிரச்சினை அதிகரிக்கின்றன. சகோதரர்களே, நாங்கள் யோசிக்கலாம், ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றது நிம்மதியை அடைவதற்காக வேண்டி. இல்லை சகோதரர்களே, மக்காவில் நாங்கள் பார்க்கலாம், குரேஷிகள் மாத்திரம்தான் எதிர்த்தார்கள், குரேஷிகள் மாத்திரம்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு துன்பம் கொடுத்தார்கள், ரசூலுல்லாஹ்வை சில கஷ்டப்படுத்தினார்கள். ஆனால் மதீனாவுக்கு சென்றவுடன் நிலைமை மோசமடைகின்றது, நிலைமை பன்மடங்காக பெரிதாகின்றது. சகோதரர்களே, ஏன் தெரியுமா? மதீனாவில் 3 விதமான எதிர்ப்புகளை ரசூலுல்லாஹ் சந்திக்க முனைகின்றார்கள், சந்திக்க நிர்பந்திக்கப்படுகின்றார்கள். சகோதரர்களே, முதலாவது ஆரம்பத்திலே இருந்த அந்த காஃபிர்களுடைய எதிர்ப்பு, இரண்டாவது மதீனாவை சூழ வாழ்ந்த அந்த யூத குடியிருப்புகளுடைய எதிர்ப்பு, மூன்றாவது முஸ்லிம் என்ற போர்வையில் புலி போல் தோல்த்தி அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு முஸ்லிம் என்ற போர்வையில் இருந்த அந்த காஃபிர்களும் அந்த யூதர்களும் சகோதரர்களே, அவர்கள் பெரிய துன்பங்களை ரசூலுல்லாஹ் சந்தித்தார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வாறு இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், ஆவேசப்படவில்லை, அவசரப்படவில்லை, மக்களை அவசரத்தின்பால் தூண்டவும் இல்லை. சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹுக்கு 55 வயது இருக்கும், ஹிஜ்ரி 2 ஆண்டுதான், யுத்தம் விதியாக்கப்படுகின்றது. அதிலும் சோதனை, முஸ்லிம்கள் சொற்ப நபர்கள், முஸ்லிம்கள் குறுகிய நபர்கள், ஆனால் காஃபிர்களோ முஸ்லிம்களை விட 3 மடங்கு அதிகமாக இருந்தார்கள். முஸ்லிம்கள் 313 நபர்கள், காஃபிர்கள் 1000 மேற்பட்டவர்கள். முஸ்லிம்களுடைய பொருளாதாரமும் மிக பலகீனமான பொருளாதாரம், காஃபிருடைய பொருளாதாரம் மிக அபிவிருத்தி அடைந்ததாக இருந்தது. ஆழ்பலம், ஆயுதப்பலம் அனைத்திலும் முஸ்லிம்கள் குறைவாக இருந்தார்கள். இருந்தாலும் ஒன்றே ஒன்றில் மாத்திரம் முஸ்லிம்கள் வானத்தை சுற்றிருந்தார்கள். எதிர் தெரியுமா? தக்குவா, தவக்குல், ஈமான், இந்த விடயத்தில் முஸ்லிம்களுடைய எல்லையற்றிருந்தது. ஆனால் ஆயுதத்தில் குறைவு, ஆட்பலத்தில் குறைவு, அதே மாதிரி பொருளாதாரத்தில் குறைவாக இருந்தார்கள். ஈமான், தவக்குல், தக்குவாவை ஒப்பிடும் பொழுது வான முகடை எட்டும் அளவுக்கு இவருடைய தக்குவா ஈமான் இருந்தது. சகோதரர்களே, இந்த ஒரே ஒரு விடயம்தான் இந்த பத்ர் போரில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வெற்றியை முஸ்லிம்களுக்கு பறைசாற்றியது. சகோதரர்களே, வேற எதுவும் கிடையாது. நாங்கள் பார்க்கலாம், சரி, ஹிஜ்ரி 3 ஆண்டு, இன்னொரு யுத்தம் நடக்கின்றது, உஹத் யுத்தம் நடக்கின்றது. உஹத் யுத்தத்திலும் முஸ்லிம்கள் 3 மடங்காக பெறுகின்றார்கள். அதே மாதிரி காஃபிர்களும் பன்மடங்காக வருகின்றார்கள். முஸ்லிம்கள் 1000 நபர்கள், காஃபிர்கள் 3000 நபர்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அதே மாதிரி தான் ஹஸ்வத்துல் அஹ்சாப் அஹல் போர் என்று நாங்கள் சொல்லுவோமே, அந்த மதீனாவை சூழ குழி தோண்டிய யுத்தம். அந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் 3000 நபர்கள், காபிர்கள் 10,000 நபர்கள். சகோதரர்களே, அந்த காபிர்கள் மாத்திரமல்ல, முழு யகூதிகள் முழு காபிர்களும் சேர்ந்து ஒன்றாக யுத்தம் செய்ய வந்த யுத்தம் தான் அந்த ஹஸ்வத்துல் அஹ்சாப். பல படைகள் சேர்ந்து யுத்தம் செய்ய வந்த யுத்தம் சகோதரர்களே. இதிலும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், முஸ்லிம்கள் அதிகரிக்க அதிகரிக்க, இஸ்லாம் வளர வளர, முஸ்லிம்கள் வளர வளர, எதிர்ப்புகளும் வளர்ந்தது சகோதரர்களே, எதிர்ப்பு முனைகளும் ஓங்கியது சகோதரர்களே. இஸ்லாம் வளர வளர ஒரு காலத்திலும் ரசூலுல்லாஹுடைய காலம் தொடக்கம் இன்றைய நொடிப்பொழுது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் முஸ்லிம்களுக்கு உண்டான எதிர்ப்புகள் குறைந்ததாக சரித்திரமே கிடையாது. இஸ்லாம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது சகோதரர்களே. நாளுக்கு நாள் ரசூலுல்லாஹுடைய காலத்தில், ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் வெறுமனே 100,000 முஸ்லிம்கள் தான் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது முஸ்லிம்களுடைய தொகை என்ன தெரியுமா? 170 கோடி முஸ்லிம்கள் தாண்டிவிட்டார்கள் சகோதரர்களே. ஆனால் எதிர்ப்புகள் குறைந்திருக்கின்றனவா? இல்லை சகோதரர்களே. உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம், முஸ்லிம் நாடுகள் 80க்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. இருந்த போதிலும் என்ன புண்ணியம் சகோதரர்களே, என்ன விலை மதிப்பு இருக்கின்றது முஸ்லிம் நாடுகளுக்கு. முஸ்லிம் நாட்டிலே தான் பிரச்சனை. சரி, நாங்கள் அந்நியர்களோடு கலந்திருக்கக்கூடிய முஸ்லிம்களை விட்டுவிடுவோம், நாங்கள் முஸ்லிம் நாடுகளை எடுத்துக்கொள்வோம். சகோதரர்களே, லிபியாவை எடுத்து பாருங்கள், 100க்கு 90க்கு மேல முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு. என்ன நடக்கின்றது சகோதரர்களே? அங்கு முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் இல்லை. அதே மாதிரி சிரியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் 100க்கு 100 வாழக்கூடிய நாடு. அங்கும் பிரச்சனை, பாகிஸ்தானிலும் பிரச்சனை, பங்களாதேஷிலும் பிரச்சனை, அதே மாதிரி டியூனிசியாவிலும் பிரச்சனை, பலஸ்தீனிலும் பிரச்சனை, அதே மாதிரி லெபனானிலும் பிரச்சனை. சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம்கள் கலந்து வாழக்கூடிய நாட்டை விட்டுவிட்டு முஸ்லிம்களே வாழக்கூடிய நாட்டை எடுத்து பார்த்தாலும் முஸ்லிம்கள் பிரச்சனைப்படுகின்ற இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் தாக்கப்படுகின்றார்கள். இன்று உலகத்தில் அதிகமாக ஓட்டப்படக்கூடிய ரத்தம் யாருடைய ரத்தம் தெரியுமா? யாருடைய ரத்தம் ஓட்டப்படுகின்றது தெரியுமா? முஸ்லிம்களுடைய ரத்தம். யாருடைய பொருளாதாரம் உலகத்தில் சின்ன பின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தெரியுமா? அது முஸ்லிம்களுடைய ரத்தம். ஏன் முஸ்லிம்கள் இபாதத்துக்களில் முஸ்லிம்கள் பேணுதல் கிடையாது, தொழுகையில் பேணுதல் கிடையாது, ஈமானில் பலகீனம், தக்குவாவில் பலகீனம், தவக்குலில் பலகீனம். அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கின்றான், அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிக்கின்றான். சோதரே, பெரியார்களே, முஸ்லிம்கள் அதிகமானவர்களை கொண்டு இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைக்கும் என்றிருந்து சொன்னால் முழு முஸ்லிம் நாடுகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், முழு முஸ்லிம் நாடுகளும் ராகத்தாக இருக்க வேண்டும். ஏன் முஸ்லிம்களிடத்தில் பலகீனம் இருக்கின்றது? இதனால் தான் இன்று முஸ்லிம்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல முஸ்லிம் நாடுகள் இருந்தும், முஸ்லிம் ராஜ்யங்கள் இருந்தும் ஏன் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்? முஸ்லிம்களின் ரத்தம் ஓட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. முஸ்லிம்களிடத்தில் பலகீனம் சகோதரர்களே. சோதரே, பெரியார்களே, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அவருடைய ஒவ்வொரு கட்டத்திலும் எவ்வாறு வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார்கள், எவ்வாறு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையை எடுத்து நடந்து காட்டினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பிரயாணமாக இருக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், ரசூலுல்லாஹ் அந்த எதிரியரோடு நடந்த முறையாக இருக்கலாம், ரசூலுல்லாஹ் புனிதமான மஸ்ஜித் நபவியில் நடந்து கொண்ட முறை இருக்கலாம். ஒவ்வொரு ரசூலுல்லாஹ்வுடைய செயல்களிலும், ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் எங்களுக்கு வழிகாட்டல் இருக்கின்றன சகோதரர்களே. உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹ்வுடைய திருமணத்தை எடுத்து பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் முடித்தார்கள். அதிலும் 3 திருமணம் மிக முக்கியமான திருமணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று, ரசூலுல்லாஹ் சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தது. இது மிக முக்கியமான ஒரு திருமணம். ஏனென்று சொன்னால், யூதர்கள் முஸ்லிம்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தார்கள், முஸ்லிம்களை பற்றி கெட்டெண்ணம் வைத்திருந்தார்கள், முஸ்லிம்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் யோசித்தார்கள், யூதர்களிடமிருந்து ஒரு பெண்ணை திருமணம் முடித்துவிட்டால், யூதர்களிடமிருந்து ஒரு பெண்ணை நாங்கள் திருமணம் முடித்துவிட்டால் இதன் காரணமாக எங்களுக்கும் யூத இனத்துக்கும் இடையில் ஒரு உறவு உண்டாகிவிடும், இதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், முஸ்லிம்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்று நினைத்துத்தான் சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவர்களுக்கு பெயர் ரம்லா பின்த் அபி சுஃபியான், அபு சுஃபியான் என்று சொல்லக்கூடிய ஆரம்பத்தில் காஃபிராக இருந்தார்கள். ஃபத்ஹு மக்காவுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் குஃப்ருடைய நிலைமையில் இவருடைய மகளை ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கின்றார்கள். ஏன் தெரியுமா சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு எதிராக நடந்த அதிகமான யுத்தங்களில் இந்த அபு சுஃபியான் தான் தலைமை தாங்கியிருந்தார். ரசூலுல்லாஹ் சிந்திக்கின்றார்கள், யோசிக்கின்றார்கள், நான் முடிக்கக்கூடிய திருமணத்தின் மூலமாக, நான் இந்த வைக்கக்கூடிய உறவின் மூலமாக முஸ்லிம்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், இஸ்லாத்தின்பால் இந்த குஃபார்கள் எதிர்க்க மாட்டார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இதனுடைய தாக்கம் என்னவாயிற்று? அந்த கொடிய காஃபிராக இருந்த முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை துளிர்விட விடக்கூடாது, இஸ்லாம் என்ற மலம் மரத்தை வளரவிடக்கூடாது என்று யோசித்த அந்த குஃபார்களுடைய தலைவர் அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். சகோதரர்களே, இதனால் ஏற்பட்ட விதம் இது ரசூலுல்லாஹ்வுடைய திருமணம். அது மாத்திரமல்ல, ஜுவைரியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கின்றார்கள். இவர்கள் யார் தெரியுமா? ஒரு சிற்றரசருடைய மகள் ஒரு யுத்தத்தில் அவர் தோற்கின்றார். அவருடைய முழு படையையும் ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்கள் அடிமையாக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் யோசிக்கின்றார்கள், இந்த ஜுவைரியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நான் திருமணம் முடித்துக் கொண்டால் என்னுடைய திருமணத்தின் மூலமாக அவருடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய அநேகமான நபர்களை இஸ்லாத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம். நிலைமை எவ்வாறு இருக்கின்றது தெரியுமா? ரசூலுல்லாஹ் அந்த ஜுவைரியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அடிமை அந்தஸ்திலிருந்து உரிமையிட்டு திருமணம் முடிக்கின்றார்கள். ஒரே தினத்தில் 100,000-க்கும் மேற்பட்ட அவருடைய கூட்டத்தை சேர்ந்தவர்களை அந்த சஹாபாக்கள் உரிமையிடுகின்றார்கள். அனைவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நுணுக்கத்தை பாருங்கள் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை பாருங்கள் சகோதரர்களே. ஆனால் நாங்கள் எவ்வாறு மேற்கொள்கின்றோம், எங்களுடைய திருமணங்கள் எவ்வாறு அமைகின்றது சகோதரர்களே? யாராவது அந்நியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் நாங்கள் வைக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா? மௌலா இஸ்லாம். மௌலா இஸ்லாம் என்று பெயர் வைக்கின்றோம். அவர்களுக்கு சமூகத்தில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தோ ஒரு கேவலமான அந்தஸ்து. அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வதாக இருந்தாலும் யோசிப்போம், பொன் கொடுப்பதாக இருந்தாலும் அல்லது அவர்களிடத்திலிருந்து மாப்பிள்ளை ஒன்றை பெற்றுக் கொள்வதாக இருந்தாலும் நாங்கள் இல்லாத கட்டத்தில் தான் அவ்வாறு நாங்கள் மேற்கொள்வோம். ஏன்? எங்களுடைய எண்ணத்தில் கொஞ்சம் தாழ்வு குறைவாக அவர்களை நாங்கள் கருதுகின்றோம். இதனால் தான் சகோதரர்களே, இஸ்லாத்தின் பால் அந்நிய மக்களுக்கு ஒரு தீய சிந்தனை ஏற்படுகின்றது, கெட்டெண்ணம் உருவாகின்றது. நாங்கள் ஒதுக்குகின்றோம், நாங்கள் பிரிவினை பார்க்கின்றோம். எவ்வாறு சகோதரர்கள் இஸ்லாத்தின் பால் வருவார்கள்? இஸ்லாத்தின் பால் வந்தவர்களும் என்ன தெரியுமா சொல்வார்கள்? அவருடைய உறவினர்களை பார்த்து, அவருடைய நண்பர்களை பார்த்து, நான் தவறி சென்று விட்டேன் இஸ்லாத்துக்கு, நீங்கள் ஒரு காலமும் இஸ்லாத்துக்கு வந்துவிட வேண்டாம் என்று எச்சரிப்பார்கள். சகோதரர்களே, நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், நாங்கள் உதாரண புருஷராக மாற வேண்டும் சகோதரர்களே. அவ்வாறு மாறினால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த உலகத்தில் இருக்காது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பிரயாணத்தை எடுத்து பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் 53வது வயதில் மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம். ரசூலுல்லாஹ் யாரை தெரியுமா வழிகாட்டி அடிக்கின்றார்கள், யாரை தெரியுமா கைதாக அடிக்கின்றார்கள்? அப்துல்லாஹ் இப்னு உரைக்கைத் என்று சொல்லக்கூடிய அந்த காஃபிரை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதாக எடுக்கின்றார்கள், அவர்களுக்கு வழிகாட்டியாக எடுக்கின்றார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு என்று சொல்லக்கூடியவர் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லுகின்றார், யா ரசூலுல்லாஹ்வே, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு பாதைகள் உங்களுக்கு இருக்கின்றன. ஒன்று கடல் பாதை, அதாவது கடலுக்கு பக்கத்தால் செல்லக்கூடிய பாதை. இந்த பாதையில் அதாவது பாதுகாப்பு மிக குறைவாக இருக்கின்றது, கல்வர்கள் இருக்கின்றார்கள், மண்கொள்ளைக்காரர்கள் இருக்கின்றார்கள். இன்னொரு பாதை இருக்கின்றது, மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பாதை, இது மிக பாதுகாப்பான பாதை. ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், என்னுடைய சமுதாயத்தில் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய இந்த சமுதாயத்தில் யாரும் கள்ளனாக வர்ணிக்க கூடாது, யாரும் ஒரு கள்ள கோஷ்டியுடைய தலைவனாக மரணிக்க கூடாது, நான் அந்த மோசமான பாதையை தேர்வு செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டேன். ரசூலுல்லா கடல் பாதையோரமாக அவ்வாறு செல்கின்றார்கள். சகோதரர் பெரியார்களே, ஒரு இரண்டு நபர்களை ரசூலுல்லா சந்திக்கின்றார்கள். அந்த இரண்டு நபர்களையும் பார்த்து ரசூலுல்லா கேட்கின்றார்கள், மஸ்முக்குமா, உங்க ரெண்டு பேர்களுடைய பேர் என்ன, உங்க ரெண்டு பேருடைய பேர் என்ன என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த இரண்டு நபர்களும் ரசூலுல்லாவை பார்த்து சொல்கின்றார்கள், நஹனு முஹானான், நாங்கள் பழிக்கப்பட்டவர்கள், நாங்கள் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், கேவலமான தொழிலை செய்யக்கூடியவர்கள், நாங்கள் களவெடுப்பதுதான் எங்களுடைய தொழிலாக இருக்கின்றது. ரசூலுல்லா சொல்கின்றார்கள், பல் அந்துமா முக்கரமான், இல்லை சகோதரர்களே, நீங்கள் ரெண்டு நபர்களும் கண்ணியமிக்கவர்கள், நீங்கள் ரெண்டு நபர்களும் கண்ணியமானவர்கள். உடனே அந்த ரெண்டு நபர்களும் கேட்கின்றார்கள், நாங்கள் இந்த கண்ணியத்தை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ரசூலுல்லா சொல்கின்றார்கள், அன் தஷஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். உடனே அந்த இரண்டு நபர்களும் இந்த கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். சகோதரர் பெரியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக்கை பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை பாருங்கள். எங்களுடைய பிரயாணம் ஒரு நபருக்கு இஸ்லாத்தை நல்லெண்ணத்தை உருவாக்கியிருக்கின்றதா? இல்லை சகோதரர்களே, நாங்கள் பிரயாணம் செய்தால் எங்களுடைய பிரயாணத்தை பார்த்து அந்நிய மக்கள் வெறுக்கின்றார்கள், வெறுப்புணர்வுடன் பார்க்கின்றார்கள். உதாரணத்துக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் சகோதரர்களே, நாங்கள் ட்ரெயினில் பிரயாணம் செய்கின்றோம் அல்லது பஸ்ஸில் பிரயாணம் செய்கின்றோம் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, நாங்கள் ஒரு அபாயா அணிந்த அல்லது ஃபேஸ் கவர் பண்ணின அல்லது ஒரு முகமூடி அல்ல ஒரு ஹிஜாப் அணிந்த பெண்ணை கண்டால் எங்களுடைய ஆசனத்தை நாங்கள் எலும்பி கொடுக்கின்றோம். இதே சமயத்தில் ஒரு அந்நிய பெண் ஒரு பிள்ளை தாட்சி பெண்ணாக இருப்பாள் அல்லது வயது முதிர்ந்த மூதாட்டியாக இருப்பாள், நாங்கள் அவள் வந்து எவ்வளவு நேரமாக நின்று கொண்டிருப்பால் நாங்கள் அவருக்கு எங்களுடைய இருக்கையை எங்களுடைய ஆசனத்தை கொடுக்காமல் எங்களுடைய முஸ்லிம் பெண்ணுக்கு கொடுக்கின்றோம். என்ன விதத்தில் நியாயம் சகோதரர்களே, என்ன விதத்தில் இது நியாயம் சகோதரர்களே? ஒன்று கொடுப்பதாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய முஸ்லிம் பெண்ணுக்கு கொடுப்பதாக இருந்தால் அவருக்கும் கொடுக்க வேண்டும், யாரு முன்னால் வருகின்றார்களோ அவருக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் இனம் பார்த்து உதவி செய்யக்கூடாது, நாங்கள் ஜாதி பார்த்து உதவி செய்யக்கூடாது, மார்க்கம் பார்த்து உதவி செய்யக்கூடாது. புது இடங்கள் சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் நடந்து கொள்வதன் மூலமாகத்தான் எங்களை பார்த்து ஒரு மோசமான உணர்வு வருகின்றது, ஒரு கெட்டெண்ணம் வருகின்றது. சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை மாற்ற வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய நாங்கள் முஸ்லிம் சகோதரருக்கு இடத்தை கொடுத்தால் அந்நிய சகோதரருக்கும் இடத்தை கொடுக்க வேண்டும். சகோதரர் பெரியார்களே, இதே மாதிரி எங்களுடைய சிறிய சிறிய தவறுகள் தான் அவருடைய உள்ளத்தில் பெரிய நஞ்சை விதைப்பது சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, நாங்கள் மஸ்ஜிதுகளில் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம், நாங்கள் மஸ்ஜிதுகளில் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றோம், ரசூலுல்லா எங்களுக்கு என்ன முறையை காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஒரு தடவை ரசூலுல்லா மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கின்றார்கள். நஜ்ரான் நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அதாவது பெந்தகோஸ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் ரசூலுல்லாவை சந்திக்க வருகின்றார்கள். ரசூலுல்லாவிடத்தில் வந்து ஒரு எக்ரிமெண்ட் செய்கின்றார்கள். என்ன எக்ரிமெண்ட் தெரியுமா, என்ன உடன்படிக்கை தெரியுமா? ரசூலுல்லாவிடத்தில் சொல்லுகின்றார்கள், இரண்டு விடயத்துக்கு நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். ஒன்று எங்களுடைய பொருளாதாரம், நாங்கள் வந்திருக்கக்கூடிய எங்களுடைய வாகனத்துக்கு எங்களுடைய இந்த உடைமைகளுக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லா சரி என்று சொல்கின்றார்கள். இரண்டாவது சொல்கின்றார்கள், அதாவது நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், எங்களுக்கு மாலை நேரம் வந்தவுடன் நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டும், நீங்கள் ஜெபம் செய்வதற்காக வேண்டி ஒரு இடத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்து நாங்கள் அமல் செய்வதற்கு எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று எக்ரிமெண்ட் செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹும் என்ன தெரியுமா செய்கின்றார்கள், அதற்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்கின்றார்கள். சகோதரர் பெரியார்களே, எந்த இடத்தை தெரியுமா ரசூலுல்லாஹ் ஒதுக்கி கொடுக்கின்றார்கள்? மஸ்ஜித் நபவியில் ஒரு பகுதியை ரசூலுல்லாஹ் ஒதுக்கி கொடுக்கின்றார்கள். அவர்கள் அவருடைய ஜெபம் செய்யக்கூடிய நேரம் வந்தவுடன் அதில் அவர்கள் ஜெபம் செய்கின்றார்கள். சகோதரர் பெரியார்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். எங்களுடைய மாற்று மத சகோதரர், எங்களுடைய அந்நிய சகோதரர் மறந்தாவது இந்த மஸ்ஜிதுக்குள் வந்துவிட்டால் நாங்கள் என்ன சகோதரர்களை செய்கின்றோம், நாங்கள் என்ன சகோதரர்களை செய்கின்றோம், நாங்கள் முறைத்து பார்க்கின்றோம், அவர்களோடு கோபத்தை வெளிப்படுத்துகின்றோம். மன்னிக்க வேண்டும் சகோதரர்களே, புன்முறுவலோடு நடக்க வேண்டும். அவர்களுக்கு தெரியாமல் செய்துவிட்டால் சகோதரர்களே, சரி வேண்டுமென்றே தான் செய்துவிட்டாலும் கூட நாங்கள் மன்னிக்கக்கூடிய பழக்கத்தை இருக்க வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்டி கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலமாக வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளை நாங்கள் சிறிதாக முடித்துக் கொள்ளலாம். சகோதரர்களே, சகோதரர்களே, தெரியாங்களே, ரசூலுல்லாஹ் எவ்வாறு எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள் தெரியுமா? ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, அலா அறிந்து கொள்ளுங்கள், மம் வல மம் ஆஹிதன், எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கக்கூடிய, எங்களோடு நல்ல முறையில் நடக்கக்கூடிய இந்த எதிரி காஃபிர்களுக்கு யாராவது அநியாயம் செய்வீர்கள் என்று சொன்னால், அவின் தகசகு மாலன், அல்லது அவருடைய பொருளாதாரத்துக்கு நீங்கள் ஏதாவது நோவினை விளைவிப்பீர்கள் என்று சொன்னால், பொருளாதாரத்துக்கு ஏதாவது அதாவது சேதத்தை விளைவிப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது அவ் கல்லபஹு ஃபௌக தாக்கதே, அவர்களுக்கு முடியாத ஒரு வேலையை அவரிடத்தில் நீங்கள் ஒப்படைப்பீர்கள் என்று சொன்னால், அவ் அஹத மின் ஷைஅன் பிகைரி தைபி நஃப்ஸி மின்ஹு, அல்லது அவரிடமிருந்து ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் பலவந்தமாக பறிப்பீர்கள் என்று சொன்னால், மன விருப்பம் இல்லாமல் அவரிடமிருந்து நீங்கள் ஏதாவது பொருளை எடுப்பீர்கள் என்று சொன்னால், வ அன ஹஜ்ஜிஜுஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு எதிராக அவர்களுக்கு சார்பாக நான் வாதாடுவேன் என்பதாக ரசூலுல்லாஹ் எமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, தெரியாமலே நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், நாங்கள் யார், நாங்கள் ஏன் இவ்வாறு இருக்கின்றோம், ஏன் எங்களுக்கு இந்த முறையான சோதனைகள் நிகழ்கின்றது. சகோதரர்களே, தெரியாமலே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். நாங்கள் எங்களுடைய ஒரு முஸ்லிம்களுக்கு எங்கேயாவது கஷ்டம் ஏற்பட்டுவிட்டு என்று சொன்னால், நாங்கள் உடனே கிளந்தெழுகின்றோம். சந்தி பொந்துகளில் எல்லாம் அதே பேச்சுத்தான். அவர்களை நாங்கள் அவர்களோடு இரக்கப்படுகின்றோம். நான் இது தவறு என்று சொல்ல வரவில்லை, கட்டாயமாக இரக்கப்பட வேண்டும், அவர்களை பற்றி கதைக்க வேண்டும், அவருடைய துன்பத்தில் நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும். நாங்கள் சிந்திக்க வேண்டும், ஏன் அவர்களுக்கு இந்த சோதனை, ஏன் அவர்களுக்கு இந்த கஷ்டம், நாங்கள் சரியாக இருக்கின்றோமா, நாங்கள் அல்லாஹ்வை ஒழுங்கான முறையில் திருப்திப்படுத்துகின்றோமா? பேமாவை பற்றி கதைக்கின்றோம், சிரியாவை பற்றி கதைக்கின்றோம், பலஸ்தீனை பற்றி கதைக்கின்றோம். சகோதரர்களே, தெரியார்களே, இந்த பேமாவில் இந்த அரக்கான் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் துன்பப்படுகின்றார்களே. இது ஒரு காலம் முஸ்லிம் நாடாக இருந்ததுதான் சகோதரர்களே. கிட்டத்தட்ட 48 முஸ்லிம் அரசர்மார்கள் ஆட்சி செஞ்ச பகுதிதான் இந்த அரக்கான் என்று சொல்லக்கூடிய பகுதி. 350 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி நடந்தது. ஹாரூன் ரஷீத், மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த அரக்கான் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு இஸ்லாம் வந்துவிட்டது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, 1424 இஸ்லாமிய ஆட்சி இந்த அரக்கான் மாநிலத்தில் ஏற்படுகின்றது. சகோதரர்களே, 1400 1784 வரைக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இந்த அரக்கான் என்று சொல்லக்கூடிய மாநிலம் திகழ்கின்றது. அதற்கு பின்னால் 1784 அந்த மியன்மாரில் இருக்கக்கூடியவர்களால் இந்த அரக்கான் என்று சொல்லக்கூடிய இந்த மாநிலம் அவருடைய பர்மாவோடு சேர்க்கப்பட்டது, பலவந்தமாக பிடிக்கப்பட்டு. அதற்கு பின்னால் 1824 ஆங்கிலேயர்களுடைய கண்ட்ரோலில் இந்த அரக்கான் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தோடு சேர்த்து முழு பயமாவும் வந்தது. சகோதரர்களே, 1942 முழு பேமாவிலும் 5 மாநிலங்கள் இருக்கின்றன. 5 மாநிலத்திலிருந்தும் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அந்த ஆங்கிலேயர்கள் சொல்லுகின்றார்கள், நான் இந்த பர்மாவுக்கு சுதந்திரத்தை தரப்போறோம், நிபந்தனை என்ன தெரியுமா, வரக்கூடிய 10 வருடத்துக்குள் நீங்கள் இந்த 5 மாநிலத்தினையும் தனித்தனியாக சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுத்தான் சகோதரர்களே இந்த பர்மா சுதந்திர நாடாக 1948 சுதந்திரமடைகின்றது சகோதரர்களே. அதற்கு பின்னால் இந்த பெரும்பான்மையாக அங்கு வாழக்கூடிய அந்த இனத்தவர்கள், நான் பெயர் குறிப்பிட தேவையில்லை, உங்களுக்கு பெயர் தெரிந்திருக்கும் சகோதரர்களே, அந்த இனத்தவர்கள் சகோதரர்களே இந்த பர்மாவுக்கு மாற்றம் செய்கின்றார்கள், துரோகம் செய்கின்றார்கள், அந்த உடன்படிக்கையை மீறுகின்றார்கள். முஸ்லிம்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டன, முஸ்லிம்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டன, முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களுக்கு என்று கல்வி கற்பதற்கு யூனிவர்சிட்டியில் கிடையாது, யூனிவர்சிட்டியில் சேர முடியாது, முஸ்லிம்கள் இலட்சம் கேட்க முடியாது, குடியுரிமையை கிடையாது சகோதரர்களே, முஸ்லிம்கள் வெளிநாட்டுக்கு படிப்பதற்காக வேண்டி செல்ல முடியாது, ஓதுவதற்காக வேண்டி செல்ல முடியாது, மார்க்க அனுஷ்டானங்களை அதாவது பகிரங்கமாக செய்ய முடியாது. இவ்வாறான ஒரு நிலைமைகளுக்கு அவர்கள் தள்ளுபட்டு விட்டார்கள். உண்மையாக இது கவலைக்குரிய ஒரு விடயம்தான், நாங்களும் கவலைப்பட வேண்டிய விடயம்தான். ஆனால் நாங்கள் எங்களை மறந்துவிடக் கூடாது, எங்களுடைய சகோதரர்களுக்காக வேண்டி நாங்கள் கவலைப்படுகின்றோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அகல பாதாளத்தில் விழுந்துவிடக் கூடாது. சகோதரர் பெரியார்களே, நாங்கள் கதைக்கின்றோமே தானே, நாங்கள் சந்திப்பொன்றையெல்லாம் கதைக்கின்றோமே, ஒரு நாளையாவது நாங்கள் தொழுதிருப்போமா, நாங்கள் தொழுது துவா செய்திருப்போமா? எங்களிடத்தில் தொழுகை இல்லை என்று சொன்னால் நாங்கள் தொழுகையை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்திருப்போமா? இல்லை சகோதரர்களே, சகோதரர் பெரியார்களே, எங்களுடைய பேமாவில் இறந்தவர்களுடைய பெனரை நாங்கள் பெரிதாக அடித்துவிட்டு ஊர் ஊராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோமே சகோதரர்களே, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விடயம், நான் அதை பேச வரவில்லை. ஒரு நாளையாவது இறந்தவர்களுக்காக வேண்டி ராயிப் ஜனாதா தொழுதிருப்போமா சகோதரர்களே? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. நாங்கள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி நாங்கள் வந்து சாப்பிடாமல் குடிக்காமல் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோமே, ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் எங்களுடைய அமல் இபாதத்தை எங்களுடைய செயலை மாற்றி நோன்பு பிடித்து இரவெல்லாம் இதா வணக்கம் செய்து நாங்கள் அந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி துவா கேட்டிருப்போமா? இல்லை சகோதரர்களே, பரலான தொழுகையிலே நாங்கள் பலகீனம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். பரலான தொழுகையை எங்களுடைய எத்தனை நபர்கள் சொல்லாமல் இருக்கின்றார்கள். அல்லாஹ் எங்களுடைய துவாவை எவ்வாறு சகோதரர்களை அல்லாஹ் கபுல் செய்வான்? தொழாதவர்களுடைய துவாவை அல்லாஹ் கபுல் செய்வானா? அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இன்னொரு கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? நாங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டே தொழுதால் என்ன நன்மை கிடைக்கும், தொழாவிட்டால் என்ன பாவம் கிடைக்கும் என்பதை நாங்கள் விளங்கி வைத்துக் கொண்டே நாங்கள் தொழாமல் இருக்கின்றோம். பள்ளிக்கு பக்கத்தில் வீடு சகோதரர்களே, ஆனால் பள்ளிக்குள் என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம் சகோதரர்களே. இந்த நிலைமையில் அல்லாஹ்வுடைய உதவி எங்களிடத்தில் எவ்வாறு வரும் சகோதரர்களே? சகோதரர் பெரியார்களே, ஒன்றை மற்றும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது உலகத்தில் ஈமானுக்கும் ஆயுதத்துக்கும் இடையில் போர் மூலமோ, தக்குவாவுக்கும் தவக்குலுக்கும் ஆயுதத்துக்கும் இடையில் போர் மூலமோ, ஈமான் தக்குவா தவக்குல் தான் வெற்றும் சகோதரர்களே. இப்பொழுது ஆயுதத்துக்கும் ஆயுதத்துக்கும், பொருளாதாரத்துக்கும் பொருளாதாரத்துக்கும், ஆள்வளத்துக்கும் ஆள்வளத்துக்கும் இடையில் யுத்தம் மூலமோ, யாரிடத்தில் ஆயுதங்கள் அதிகமாக இருக்குமோ, யாரிடத்தில் பொருளாதாரம் அதிகமாக இருக்குமோ, யாரிடத்தில் ஆள்வளம் அதிகமாக இருக்குமோ, அவர்கள் தான் வெற்றி கொள்வார்கள். இதுதான் இன்று நடந்திருக்கின்றது, இதுதான் முஸ்லிம் சமுதாயத்துக்கு நடந்திருக்கின்றது சகோதரர்களே. தொழுகை இல்லை, நோன்பில்லை, அமளி பாதத்தில் பேணுதல் கிடையாது. எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ்வுடைய உதவி வருமா? இல்லை சகோதரர்களே, ஒரு காலம் வராது. சகோதரர்களே பெரியார்களே, நாங்கள் பதறிக் கொண்டு பேசுகின்றோம், முஸ்லிம்கள் கொல்லப்படுகின்றார்கள், முஸ்லிம் கற்பிணி பெண்கள் வயிற்றை கிழித்து பிள்ளையை வெளியெடுக்கப்படுகின்றது, முஸ்லிம் குழந்தைகள் அநியாயம் செய்யப்படுகின்றார்கள். நாங்கள் எங்களுடைய பெண்களிடத்திலேய தொழுகையுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்திருப்போமா? எங்களுடைய பிள்ளைகளுடைய தொழுகையை சிந்தித்து பார்த்திருப்போமா சகோதரர்களே? இல்லை சகோதரர்களே, நாங்கள் அடிப்படையை மறந்துவிட்டோம், நாங்கள் அடிப்படையை மறந்துவிட்டோம் சகோதரர்களே. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏன் பிரச்சனை முஸ்லிம்களுக்கு வருகின்றது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அடிப்படையிலிருந்து சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. சோதரர் பெரியார்களே, ஒன்றை மற்றும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ், நாங்கள் சொல்லுகின்றோம், ரசூலுல்லாஹ் வெற்றி கொண்டார்கள் தானே? பத்ரில் ரசூலுல்லாஹ் 300 பேர், காஃபிரில் 1000 பேர், உஹதில் ரசூலுல்லாஹோடு 1000 பேர், காஃபிரில் 3000 பேர், அஹ்சாபில் ரசூலுல்லாஹோடு 3000 பேர், காஃபிரில் 10000 பேர். சோதரர் பெரியார்களே, ரசூலுல்லாஹோடு இருந்தது யாரு? சஹாபாக்கள் பத்ருடைய யுத்தத்தில் அலி ரதியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், நான் அனைவர்களும் தூங்கிவிட்டார்கள், களைப்பில் அனைவர்களும் தூங்கிவிட்டார்கள், நான் எழுந்து அந்த எங்களுடைய படையை சுற்றி வருகின்றேன், ஒருவர் மாத்திரம் சுஜூதில் இருக்கின்றார். நான் உன்னிப்பாக பார்த்தேன் ரசூலுல்லாஹ், இரண்டாவது தடவை பார்த்தேன் ரசூலுல்லாஹ், சுபு வரைக்கும் ரசூலுல்லாஹ் சுபுஹில் அதாவது சுஜூதில் இருந்தே துவா கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய நிலைமையை பாருங்கள். ஒரு ரெண்டு ரக்கா தொழுது எங்களுடைய சீர்திருத்தத்துக்காக துவா கேட்டிருப்போமா? இல்லை சகோதரர்களே, நாங்கள் அரசியலை நம்பி என்ன பிரயோஜனம் சகோதரர்களே? நாங்கள் ஒரு விதயத்தை நன்றாக பார்த்துவிட்டோம் சகோதரர்களே. ஆட்சி மாற்றத்தின் மூலமாக எந்த ஒரு லாபமும் கிடைக்காது, பலங்கள் மூலமாக ஆட்சி பலத்தின் மூலமாக எந்த பலமும் கிடைக்காது, எங்களுடைய அமல் மாற்றத்தின் மூலமாக நாங்கள் சாதிக்கலாம் சகோதரர்களே. பழமையாக ரெண்டு ரக்காத் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய நாங்கள் நான்கு ரக்காத்துக்களாக மாற்றுவோம் என்று சொன்னால், ஆட்சியை மாற்றுவதற்கு நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை, எங்களுடைய அமலை மாற்றுவதில் நாங்கள் முயற்சி எடுப்போம் என்று சொன்னால், எங்களுடைய நிலைமைகளை நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் மாற்றுவான் சகோதரர்களே, பெரியார்களே. ஆக நாங்கள் எங்களை சிந்திக்க வேண்டும், நாங்கள் எதன் மூலமாக பிரச்சனை உருவாகின்றது சகோதரர்களே, பெரியார்களே? ஒன்றிருக்கின்றதே விளங்காமல் தவறு செய்வது, இன்னொன்றிருக்கின்றதே விளங்கி விளங்கி தவறு செய்வது, அதற்கு தண்டனை அதிகம் சகோதரர்களே. சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் நிதானங்களை இழந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் காட்டிய முறை பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் காட்டிய முறை பிரகாரம் அமல் இபாதத் ஈமான் தக்வா தவக்குல் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் பெறுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக சத்தியமாக எங்களுக்கு இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு காலத்தில் எவ்வாறு நாங்கள் இந்த நாட்டில் கண்ணியமாக தலை நிமிர்ந்து கௌரவமாக எங்களை பார்த்து கட்டி இருந்த வேட்டியை கூட அவிழ்த்துவிடக்கூடியவர்களாக இருந்தார்களே, அதே மாதிரி ஒரு நிலைமையை நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை இந்த திருநாட்டில் சந்தோஷமாக கண்ணியமாக வாழ வைப்பானாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களை மன்னிச்சிருவாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிருவாங்க யா அல்லாஹ். எங்களுடைய ஆசான்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவாங்க யா அல்லாஹ். அமளி பாதத்துகளை சீராக்கிவிடுவாங்க, தொழுகையில் பேருந்தில் உள்ள தொழையை ஆக்கிவிடுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தொழையை போன்று ஆக்கிவிடுவாங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்த வெற்றிகளை எங்களை தந்திடுவாங்க, முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்திடுவாங்க, இஸ்லாமிய சின்னங்களை பாதுகாத்திடுவாங்க, முஸ்லிம் வாலிபர்களை பாதுகாத்திடுவாங்க, மஸ்ஜிதுகளை பாதுகாத்திடுவாங்க, மதரசாக்களை பாதுகாத்திடுவாங்க, முஸ்லிம்களுடைய வியாபார ஸ்தலங்களை பாதுகாத்திடுவாங்க, இந்த ஊரை பொருந்திக் கொள்வாங்க, இந்த மஸ்ஜிதை பொருந்திக் கொள்வாங்க, இந்த குடிமக்களை புரிந்து கொள்வாங்க யா அல்லாஹ், இந்த ஊரை தீன்தாரியுடைய ஊராக ஆக்கிடுவாங்க யா அல்லாஹ், இந்த ஊரிலிருந்து ஹாஃபிங்கள் ஆலிம்களை வெளியாக்கிடுவாங்க யா அல்லாஹ், அந்நியருடைய சூழ்ச்சியிலிருந்து யா அல்லாஹ் குறிப்பாக இந்த ஊரை பாதுகாத்திடுவாங்க யா அல்லாஹ். இந்த என்னுடைய சிறிய துஆவை உன் தனிப்பெரும் கிருபையால் ஏற்றுக்கொள்வாங்க யா அல்லாஹ். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.